அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் நெகேமியா புத்தகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, வசனங்கள் 2-4, 5-6 மற்றும் 8-10 முடிய. அந்நாளில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகி ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான இஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 19.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 12-30 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, எனவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவையாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கின்றோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டுமென்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன்பின் பிணிதிருக்கும் அருங்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லோருமே போதகர்களா? எல்லோருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லோருமே பிணிதிருக்கும் அருங்கொடை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லோரும் விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 1-4 மற்றும் அதிகாரம் 4 வசனங்கள் 14-21 முடிய. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூயாவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவிற்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, சமூகத்தில் ஒருவர் இரண்டு வகையில் பேசப்படுவார். ஒன்று அவரின் ஊரின் பெயரை வைத்து, மற்றொன்று அவரின் குடும்பத்தின் பின்னணியை வைத்து. ஊரின் பெயரை வைத்து என்றால் ஒருவர் அவர் பிறந்த ஊரின் பெயரை வைத்து பேசப்படுவார். உதாரணமாக திண்டிவனம் ராமமூர்த்தி, வாழப்பாடி ராமமூர்த்தி. இது அவருக்கு பெருமையை கொடுக்கும். அவரால் அந்த ஊரும் பிரபலமடையும். இரண்டாவது குடும்பத்தின் பின்னணியை வைத்து, அதாவது ஒருவர் அவர் பிறந்த குடும்பத்தின் பின்னணியை வைத்து பேசப்படுவார். உதாரணமாக காந்தி குடும்பம், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி. இது அவருக்கு பெருமையை கொடுக்கும். அவரால் அந்த குடும்பமும் பிரபலமாகும். இதையே இன்றைய நற்செய்தியும் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இயேசு இங்கு இரண்டு வகையில் பேசப்படுகிறார். நசரேத்தூர் இயேசுதான் இவர், தச்சன் மகன்தான் இவர். ஆனால் இங்கு ஒரு வித்தியாசம். ஊரினாலோ குடும்ப தொழிலினாலோ இயேசுவுக்கு பெருமை அல்ல, மாறாக இயேசுவினால்தான் ஊருக்கும் அவர் புரிந்த தொழிலுக்கும் பெருமை கிடைத்தது. இயேசுவுக்கும் நாசரேத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் இங்கு உண்மை என்னவென்றால், இயேசு பிறந்த இடமோ பெத்லகேம், ஆனால் அவர் வளர்ந்த ஊருக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு எப்படி? பிறந்தவுடன் தூதரால் அறிவுறுத்தப்பட்டு இயேசு பாலன் எகிப்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். மீண்டும் ஏரோது மன்னனின் சாவுக்கு பின் பெத்லேகம் அல்ல, மாறாக நாசரேத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். நாசரேத்தூர் வந்து குடியிருந்ததால் இறைவாக்கினரின் முன்னறிவிப்பின்படி நஸ்ரேயன் என்று அழைக்கப்பட்டார். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். இப்படி பல உதாரணங்களை நாம் சுட்டிக்காட்டலாம். நாசரேத்தின் பெருமை என்ன? நாசரேத்து கலிலேய பகுதியை சார்ந்தது. கனவில் எச்சரிக்கப்பட்டு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் என்று மத்தேயு எழுதினர் செய்தியிலே படிக்கின்றோம். இந்த கலிலேய பகுதி வியாபாரம் நடந்த பகுதி. இங்குதான் பாவிகளும் புறவினத்தாரும் அதிகம் வாழ்ந்தனர். எனவே கலிலேயா என்றாலே இந்த பார்வைதான் எல்லோருக்கும். எனவேதான் நத்தனியலும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு நாசரேத்தூரிலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று ஏளனமாக கேட்டார். அப்படி எல்லோராலும் ஏளனமாக கருதப்பட்ட பார்க்கப்பட்ட பகுதிதான் இந்த கலிலேயா. இந்த கலிலேயாவின் ஒரு பகுதிதான் நாசரேத்து. நாசரேத்து இயேசு யார்? இயேசு நாசரேத்தூரார் என்று அழைக்கப்பட்டாலும் ஏன் அவர் நாசரேத்தூரை தேர்ந்து கொண்டார்? நாசரேத்திற்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, என்ன உறவு என்று பார்க்கலாம். இங்குதான் கடவுளின் திட்டத்தையும் இயேசுவின் விருப்பத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் திட்டம் பாவிகளுக்கு மீட்பு, இயேசுவின் விருப்பமோ தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவது. எனவே பாவிகள் எங்கு அதிகம் வாழ்ந்தார்களோ அந்த பகுதியைத்தான் இயேசு தன் பணியின் தொடக்கமாக கொண்டார். எனவேதான் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை தெரிந்து கொண்டார். எனவே இயேசுவுக்கும் நாசரேத்துக்கும் உள்ள தொடர்பு பணி தொடர்பே. இவர் பாவிகளின் நண்பன் என்று சொல்லப்பட்டார். எப்படி? நாசரேத்து இயேசு பாவிகளின் நண்பர். பாவிகள் என்றால் யூத கண்ணோட்டத்தில் ஏழைகள், அனாதைகள், குழந்தைகள், விபச்சாரிகள், புறவினத்தார்கள். எனவே இந்த மக்களின் விடியலுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் இயேசு. அவர்களின் வாழ்வில் கலந்தவர்தான் இயேசு. அவர்களின் தெருக்களில் நடந்து அவர்களின் வீடுகளில் சென்று உணவருந்தினார், தோழமையை வளர்த்தார். எனவேதான் பரிசேயர்கள் இவர் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் உண்கின்றான் என்றார்கள். இவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்து கூட. ஏழைகள் பாவிகள் அதிகம் வாழ்ந்த அந்த நாசரேத்தூர் பகுதியின் மக்களுக்கு நற்செய்தியாய் தன்னை மாற்றியவர்தான் இந்த இயேசு. இதைத்தான் இயேசுவின் வார்த்தைகள் நிரூபிக்கின்றன. நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று நாம் வாசிக்க கேட்டோம். இவர் ஒரு துணிவுள்ள போதகர் என்று கூட சொல்லலாம். நாசரேத்தூர் இயேசு துணிச்சலும் அதிகாரமும் கொண்ட போதகர். எனவேதான் அத்தனை அறிஞர்கள் மத்தியில் எசையாவின் ஏட்டுச் சுருளை விரித்து அவ்வளவு துணிவுடன் படித்து விளக்கினார். அந்த தொழுகை கூட்டத்தில் கற்றறிந்த யூத அறிஞர்கள் பலர் இருந்தனர். இயேசுவை பகையாளியாய் பார்த்தவர்களும் அங்கிருந்தனர். அவர்கள் நடுவில் துணிவுடன் இறை வார்த்தையை எடுத்துச் சொன்னார். இதுதான் அவர்களை எதிர்க்க வைத்தது, குடும்பத்தை பற்றி இழிவாக பேச வைத்தது, எல்லோருடைய கண்களையும் விரிய வைத்தது. இயேசு ஒரு ஆட்கொள்ளும் ஆண்டவர் கூட என்று சொல்லலாம். தமஸ்கு நகரை நெருங்கிய யூத வெறியர் சவுலை ஆட்கொண்டு அவரை பவுலாக்கியவர் இந்த நாசரேத்தூர் இயேசு. பெரியவர் ஒருவர் வழிபோக்கனை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், கும்பகோணம் குப்புசாமி என்றார். அது என்ன கும்பகோணம் குப்புசாமி என்று கேட்டார் பெரியவர். அது என் தாத்தா பிறந்த ஊர் என்றான் வழிபோக்கன். சரி, நீ எங்கு வசிக்கிறாய் என்று கேட்டார் பெரியவர். நான் குடியாத்தத்தில் வசிக்கிறேன் என்றான் வழிபோக்கன். அப்படியானால் குடியாத்தம் குப்புசாமி என்று வைப்பதுதானே சரி என்று பெரியவர் கிண்டலாக சொன்னார். கும்பகோணத்தில் எங்க தாத்தாவுக்கு நல்ல செல்வாக்கு, நல்ல பெயர், அதனால்தான் என்றான் வழிபோக்கன். அப்போ உனக்காக அல்ல, உன் தாத்தாவின் பெருமையில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்றார் பெரியவர். அதற்கு அவன் தலையை சொரிந்து கொண்டு சென்றான். இனி இதயங்களே, நமக்கும் பெருமை அதே நாசரேத்தூர் இயேசுவில்தான். ஆனால் நம்மாலும் நாசரேத்தூர் இயேசுவுக்கு பெருமை கிடைக்க வேண்டாமா?
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளரச் செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார், உறவின, நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள், ஏழைகள், வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.